அன்பு நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் நண்பர் மேஹலா. மலால சோலை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சில வேடிக்கையான தகவல்களை தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். ஷில்லோங் எனும் துருவ ஆய்வு கப்பல் இரண்டாம் நாள் சீனாவின் சிங்டா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டதுடன் சீனாவின் ஐந்தாவது வட துருவ ஆய்வு குழு 89 நாள்கள் நீடிக்கும் வட துருவ அறிவியல் ஆய்வு பயணத்தை துவக்கியது. இந்த ஆய்வு பயணம் 17,802 கட்டல் மைல் தூரம் கொண்டது என்று மதிப்பிடப்படுகிறது. ஆய்வாளர்கள் செல்லும் இந்த பாதை நெடுகிலும் முக்கிய கட்டல் பலப்பிலும் பல கட்டல் ஆய்வு நடவடிக்கைகளை நடத்துவார். ஐஸ்லாந்து அரசின் அழைப்பை ஏற்று ஷில்லோங் கப்பல் ஐஸ்லாந்தில் தூதாண்மை பயணம் மேற்கொண்டு நாள்பாளந்த பரிமாற்ற நடவடிக்கையை மேற்கொள்ளும் நடத்தும். சீனாவின் துருவ ஆய்வு வரலாற்றில் சீன கப்பல் வட துருவ நாடுகளில் பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை. மனிதர் செயல்படுவதை போல செயல்படும் சீனா தயாரிக்கும் இயந்திர மனிதன் இப்பொழுது ஆய்வு தடத்திலிருந்து சண்டை இட துவங்கியுள்ளது. அமையில் பெய்ஜிங்கில் நடைபெற்ற இட்டு தொடர்புடைய தொழில்நுட்ப கண்காட்சியிலிருந்து இத்தகவல் கிட்டத்தட்டு. இக்கண்காட்சியில் பெய்ஜிங் பொறியியல் பல்கலைக்கழகத்தின் தலைமையில் ஆலாய்ந்து தயாரிக்கப்பட்ட ஹுய்டோங் என்ற இயந்திர மனிதன் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. மனிதர் செயல்படுவதை போல செயல்படும் இயந்திர மனிதனை தயாரித்து காட்சிக்கு வைப்பட்டு இத்துறையில் சீனாவின் தயாரிப்பு சண்டையை நோக்கி முட்டல் அட்டியெடுத்து வைப்பட்டை கோட்டிட்டு காட்டுகிறது என்று நிபுணர் ஒருவர் கருத்து தெரிவித்தார். சீனா திபெத் பங்பாடு சுற்றுலாவுக்கான புட்டாகா பூங்காவின் கட்டுமானத்தின் துவக்க விழா 7 நாள் லாசா நகரில் நடைபெற்றது. 3,000 கோடி யுவன் முதலீடு செய்யப்பட்ட இப்பூங்கா லாசா நகரின் சுங்குவன்சுன் பகுதியில் அமைய உள்ளது. அதன் பரப்பளவு 800 ஹெக்டாகும். 3 முதல் 5 வரையான ஆண்டு காலத்தில் அது கட்டி முடிக்கப்பட்டும் பம்பாடு சுற்றுலாவை தலைமை தொழிலாக கொண்ட இந்த பூங்கா நாட்டுப்புற பம்பாடு கண்காட்சி, தேசிய இன கைவினை பொருள்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை, அலங்கேற்றம் மற்றும் பொழுதுபோக்கு, சுற்றுலா முதலியவற்றை கண்டிருக்கும் பம்பாடு மண்டலமாக உருவாக்கப்பட்டும் பெய்ஜிங் சுங்குவன்சுன் உஹான் தோங்ஹு உள்பட 88 தேசிய நிலை புதிய உயர் தொழில்நுட்ப மண்டலங்கள் கடந்த 20 ஆண்டுகளில் சீனாவில் வளர்ந்து வருகின்றன என்று சீன அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஜூலை 4 செய்தி ஊடகங்களிடம் தெரிவித்தது. கடந்த 20 ஆண்டுகளின் வளர்ச்சியுடன் இம்மண்டலங்கள் சீன தனிச்சிறப்பியல்பு வாய்ந்த புதிய உயர் தொழில்நுட்ப தொழில் மயமாக்கம் என்ற பாட்டையில் மேற்கொண்டு அறிவியல் தொழில்நுட்பத்தையும் பொருளாதாரத்தையும் மிக நெருக்கமாக இணைக்கும் பயனுள்ள வழிமுறைகளை வெற்றிகரமாக ஆய்வு செய்துள்ளன. தற்போது நாட்டின் 50 விழுக்காட்டுக்கு மேலான புதிய உயர் தொழில்நுட்ப தொழில் நிறுவனங்கள் இப்பிற தேசங்களில் இருக்கின்றன. அதில் வலிமையான தலசார்பு புட்டாக்கத்திறன் மற்றும் மைய தொழில் நுட்ப அறிவுசார் காப்புரிமைகள் வாய்ந்த 7 தொழில் நிறுவனங்கள் அடங்கியுள்ளன. சீனாவின் தெங்ஜாங் புடைப்படிவம் உலகம் மரபு செல்வ பட்டியலில் சேர்க்கப்பட்டது என்று ரஷ்யாவில் நடைபெற்ற 56வது உலக மரபு செல்வ கமிட்டி கூடம் ஜூலை முதல் நாள் அறிவித்தது. தங்ஜாங் புதைப்படிவம் யுன்னான் மாநிலத்தின் யுஷின் நகரத்தின் தங்ஜாங் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதன் வரலாறு 53 கோடி ஆண்டுகளாகும். 1984 ஆண்டு கண்டறியப்பட்ட அது 20ஆம் நூற்றாண்டில் மிக மதிப்பு கூடிய பழங்கால உயிரினம் பற்றிய கண்டறிதல்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது. நீட்ஹாம் தொழில் நிறுவனம் வெளியிட்ட புள்ளி விபரங்களின்படி தற்போது உலகில் மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் என்னும் சுட்டிப்பேசி நுகர்வு நாட்டாக சீனா மாறியுள்ளது என்று அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் 10ஆம் நாள் அறிவித்தது. இவ்வாண்டின் முதல் காலாண்டு சீனாவில் சுட்டிப்பேசி நுகர்வளவு 3.3 கோடியே 10 லட்சத்தை தாண்டி 14.4 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதே வேளையில் அமெரிக்காவில் சுட்டிப்பேசி நுகர்வளவு 2 கோடியே 50 லட்சமாகும். சீனாவுடன் ஒப்பிடும்போது அது பின்தங்கிய நிலையில் உள்ளது. சீனா தலைமை மாறுமி கோச்சுவான் உலக அமைதி மற்றும் விளையாட்டு அமைப்பின் 69வது அமைதி சாம்பியனாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று இவ்வமைப்பு அண்மையில் அறிவித்தார். சீனா தலைமை மாறுமி அமைதி சாம்பியனாக நியமிக்கப்பட்டுவது இதுவே முதன்முறையாகும். 47 வயதான கோச்சுவான் நவம்பர் திங்களில் சீனா சிங்டாவ் விலிருந்து தொடங்கி 130 நாட்களுக்குள் தன் பயணத்தை நிறைவேற்ற திட்டமிடுகிறார். நேயர்களே, இத்துடன் இன்றைய மலர்ச்சோலை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சி பற்றி ஏதாவது முன்மொழிவுகள் அல்லது கருத்துகள் இருந்தால் மின்னஞ்சல் மூலமோ கடிதம் மூலமோ எங்களுடன் தொடர்பு கொண்டு தெரிவியுங்கள். உங்கள் முன்மொழிவுகளை எப்பொழுதும் மடித்து வரவேற்போம். சரி நேயர்களே, நாள்தோறும் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று மனமால வாழ்த்துகின்றோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.